கிறிஸ்துவேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் கிருபையாய் நாம் பெற்றிருக்கிற இந்த சகோதர ஐக்கியத்திற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகிற இந்த ஊமைகள் குறித்த இந்த வகுப்புக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். இதுவரையிலும் நாம் 11 ஊமைகள் நாம் பார்த்திருக்கிறோம். இன்று நாம் ஒரு 2 சிறு ஊமைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். 12வது ஊமையாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் காணப்படுகிற 2 கடனாளிகள் பற்றின ஊமை நாம் வாசிக்கலாம். மிக சிறிய ஊமை, 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஊமை. இதற்கு ஆழமான விளக்கங்கள் ஏதும் அவசியம் இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அன்புக்கு அவருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஊமையில் பார்க்கலாம். ஸோ ஊமை வந்து 2 கடனாளிகள் பற்றின ஊமை, தி பேரபிள் ஆஃப் 2 கிரெடிட்டர்ஸ் அண்ட் டெப்டர்ஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 41 முதல் 43 வசனங்கள் வரைக்கும் இதை நாம் வாசிக்கிறோம். போதும். அப்போ இந்த 3 வசனங்கள்ல ஒரு மிகச்சிறிய ஊமை கர்த்தர் இயேசு அங்க பேசுவதை நாம் கவனிக்கிறோம். இது அவரு பரிசேயர்ல ஒருத்தர் கிட்ட இந்த ஊமை அங்க பேசுறார். ஸோ இந்த ஊமையில அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். அதுல ஒருவர் 500 வெள்ளிக்காசு, மற்றவர் 50 வெள்ளிக்காசு கடன்பட்டிருக்கிறார். அப்போ அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு 2 பேருக்குமே அங்க திராணி இல்லை என்று சொல்லும் போது, கடன் கொடுத்தவர் 2 பேருடைய கடனையுமே அவர் மன்னித்து விட்டுடுறார். அதுல ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருக்கிறார், இன்னொருத்தர் 50 வெள்ளிக்காசுகள் கடன் வாங்கியிருக்கிறார். அப்போ யார் வந்து அந்த கடன் கொடுத்தவருக்கு அதிக விசுவாசமா இருப்பார் என்பது கர்த்தர் இயேசுனுடைய கேள்வி. அதுக்கு அந்த பரிசேயன், அவர் பெயர் வந்து சீமோன், ரொம்ப எளிமையா அவர் சொல்லிடுறார், யாருக்கு அதிகமான கடன் வந்துட்டு அவரு மன்னிச்சு விட்டுடுக்கிறாரோ கண்டிப்பா அவர் தான் அவர் மேல ரொம்ப அன்பாக இருப்பார் என்று அங்க சொல்கிறார். இதுதான் யதார்த்தமான ஒரு பதில். இது நம்ம கூட அங்க உணர முடியுது. உண்மையிலேயே 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கி இருந்து அதை மன்னிச்சு விட்டு இருக்கும் பொழுது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 500 வெள்ளிக்காசு என்று சொல்லும் போது அது அதிகபட்சமான கடன். ஸோ அந்த கடனே ஒருத்தர் மன்னிச்சு விடுறார் சொல்லும் போது அது மிகப்பெரிய இரக்கம், ஒரு கிருபை, அது அந்த எஜமான இடத்துல அங்க வெளிப்படுது. ஸோ அப்போ அதிகமாக கடன்கள் மன்னிக்கப்பட்டவர் தான் அந்த எஜமான் மேல விசுவாசமா இருப்பார் என்று சொல்லும் போது அது சரியான பதில் கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். இந்த ஊமையில அதிகமா நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அங்க காரியங்கள் அங்க இல்ல. ஆனா இந்த இது ஒரு ஊமை தான், கர்த்தர் இயேசு பேசினா ஒரு ஊமை. ஸோ அந்த கோணத்துல இதனுடைய அர்த்தம் என்ன, அதை நம்ம பார்த்துக்கிற முயற்சி செய்யும் போது, இது எந்த சூழ்நிலையில கர்த்தர் இயேசு பேசினார், எதற்காக இந்த ஊமை அங்க பேசுறார் என்று பார்க்கும் போது, கண்டிப்பா அந்த அந்த அதிகாரத்துல பாதி அதிகாரம் வாசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது எப்ப பேசுறாருன்னா, 36 வசனத்திலிருந்து நீங்க அந்த சம்பவம் வாசிச்சீங்கன்னா இந்த ஊமை பேசப்பட்டதனுடைய பின்னணி நமக்கு அங்க சரியாக உணரலாம். வசன வாசிங்க இப்ப நீங்க. ஆமாம். அப்போ 36 இருந்து இந்த 40 வசனங்கள் வரைக்கும் இந்த சின்ன ஊமையை பேசுவதற்கான பின்னணி என்று நாம் சொல்லலாம். சோ கர்த்தர் இயேசு பரிசேயர் ஒருத்தருடைய வீட்டில் அங்க அந்த பரிசேயனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்க ஒரு விருந்துக்கு அங்க சென்றிருக்கிறார். சோ அந்த விருந்து உட்கொண்டுட்டு இருக்கும் பொழுது நடக்கிற அங்க சம்பவம். சோ பிரதர் ரசல் இந்த கமெண்ட்ஸ் எழுதும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பத்தி பேசுறாரு. அது நம்ம கொஞ்சம் சொல்லலாம், ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல விருந்துன்னு சொல்லும் போது அது அந்த எல்லாரும் டேபிள் எல்லாம் போட்டாங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெர்ஷியன் முறை இருக்குது. பெர்ஷியா கலாச்சாரத்தின் முறைப்படி ஒரு தலகாணி வைத்து வலது கையை வந்து அந்த தலகாணியின் மேல ஊன்றிட்டு இடது கை வலது கையின் மூலம் அவர்கள் அந்த விருந்து உண்பாங்க படுத்த மாதிரி, கிட்டத்தட்ட செமி ஸ்லீப்பிங் முறையில. ஸோ அந்த ஏன்னா ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, விருந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க, பரிமள தைலத்தை காலுக்கு ஊத்தி தன் தலைமயிர்னாலையெல்லாம் அதை துடைக்கும் பொழுது அந்த சம்பவம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அங்க இருக்கணும். அந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு என்று நாம் அங்க பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அங்க சுற்றி அந்த விருந்து அருந்தி கொண்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, அந்த நாட்கள்ல அவர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி சமயங்கள்ல யார் வேணாலும் உள்ள நுழைஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு முறை இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரைவசி கிடையாது. அப்போ பிரைவசி கிடையாதுன்னா அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா, அவங்க எல்லாம் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல கூட யாராவது உள்ள நுழைஞ்சு இடையில இடையூறு செஞ்சு ஏதாவது பேசணும்னா பேசி செய்யணும்னா செஞ்சுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் அங்க இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் இருக்கும் போது பரிசேயன் வீட்டில் அவர் அந்த பரிசேயன் பேர் சீமோன் என்று அங்கே சொல்லியிருக்குது பார்க்குறோம். அப்படி அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த ஸ்திரீ அங்கே வராங்க. கண்டிப்பாக அந்த ஸ்திரீ யார் அப்படி என்று பார்க்கும் போது பிரதர் ரசலுடைய அந்த சஜஷன், மகதலேனா மரியாள், லாசருடைய சகோதரி மரியாள் இல்லை, இவங்க வந்து மகதலேனா மரியாள். அப்போ இவர்கள் இவங்க யார் என்றெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ இந்த ஸ்திரீ உள்ள வந்துட்டு கர்த்தர் இயேசுனுடைய அந்த பாதத்தை அந்த பரிமள தைலத்தினால அபிஷேகம் பண்ணி அந்த தன் தலைமயிர்னால் அதை துடைச்சி தொடர்ந்து முத்தம் கொடுத்துட்டே இருந்துட்டு அங்கே அது செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யார் பார்க்குறான், அந்த விருந்துக்கு அழைச்சிட்ட பரிசேயன் சீமோன் பார்த்துட்டு அவர் மனதுக்குள்ளே அங்கே நினச்சிடுறார். இவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசினா, இந்த ஸ்திரீ வந்துட்டு ஒரு பாவி, ஒரு விபச்சாரி, இதை அவங்க தெரிஞ்சுட்டு அவர் தன்னை தொடுவதற்கு இவர் அனுமதிக்காமல்லையா இருந்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இவர் அனுமதிச்சுட்டு இருக்கிறாரே, அப்போ கண்டிப்பாக இவர் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று அவர் சொல்லும் போது அப்போ கர்த்தர் இயேசு அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அந்த விஷயம் வந்து அங்கே சொல்றார். அதாவது சீமோனுக்கு கர்த்தர் இயேசு விளக்கிறதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு விரும்பிட்டார். எதை குறிச்சுனா, இந்த ஸ்திரீ யார், இவங்க எப்படிப்பட்ட ஸ்திரீ, இவங்கள் எப்படிப்பட்ட ஒரு கிருபைய தேவன் கிட்ட இருந்து அவங்க பெற்றெடுக்கிறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு செயலை எனக்கு செஞ்சிட்டாங்க, அந்த விஷயத்த சீமோனுக்கு சொல்லி சீமோனுடைய இருதயத்தின் நினைவுகள் தவறு என்பதை அவருக்கு விளக்கி காண்பிக்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்றார். அந்த ஊமை, அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தாங்க, ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தர் 50 வெள்ளிக்காசு, ரெண்டு பேரையும் மன்னிச்சு விடுறார். யார் வந்து அதிக விசுவாசம் வைப்பா, நன்றி உள்ளவங்களா இருப்பா, சீமோனே சொல்லிடுறார். கண்டிப்பா அந்த 500 வெள்ளிக்காசு வாங்கி மன்னிப்பு பெற்றவர் தான் அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. கரெக்டா சொன்ன சீமோன், அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ அதுதான் இங்க கர்த்தர் இயேசு அங்க சொல்றாரு. ஸோ அப்ப அந்த ஊமையில வர அந்த ரெண்டு பேர் யார் நமக்கு நல்லா தெரியுது. அந்த 500 வெள்ளிக்காசு கடன் பட்டவங்க யாரு, 50 வெள்ளிக்காசு கடன் பட்டவங்க யார் அப்படின்னா, அந்த 500 வெள்ளிக்காசு கடன் பட்டது மகதலேனா மரியாள் தான், 50 வெள்ளிக்காசு கடன் பட்டது சீமோன் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஊமைக்குள்ள வச்சுட்டு கர்த்தர் இயேசு அங்க விளக்கி அங்க சொல்கிறது நாம அங்க பார்க்கிறோம். மகதலேனா மரியாள் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா என்னன்னா, அவங்க நியாய பிரமாணத்தின்படி வாழாம நியாய பிரமாணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஸ்திரீ மகதலேனா மரியாள். அதாவது என்னன்னா, துணிகரமா முழு மனசோட செய்கிற பாவமான ஒரு வாழ்க்கை தான் அந்த ஸ்திரீ வாழ்ந்துட்டு இருந்தான். அதனால்தான் அந்த பாவ வாழ்க்கை பற்றி சொல்லும் போது அது 500 வெள்ளிக்காசு கடனுக்கு சொல்றாரு. அதே சமயத்துல சீமோன் கம்பேர் பண்ணும் போது, சீமோனை ஒப்பிட்டு பார்க்கும்போது, சீமோன் அவரு நியாயப்பிரமாணத்தை துணிகரமா மீறிட்டு பாவமான ஒரு வாழ்க்கையை வாழல, மாறாக நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு கூடுமான வரைக்கும் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ற ஒரு பரிசெயல், புரியுதுங்களா? சோ அப்போ இதுல மேலோட்டமா பார்க்கும்போது, ஆழமா பார்த்தா தேவன் பார்வையில ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டு பேருமே பாவிகள் இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான், புரியுதுங்களா? ரெண்டு பேருமே ஒண்ணுதான். பட் கர்த்தர் இயேசு ஏன் அப்படி பேசுறாருன்னா, அவங்களுடைய பார்வையிலேயே பேசுறாரு. உங்க பார்வையில நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்க பார்வையில் அந்த ஸ்திரீ நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாத ஒரு துணிகரமான பாவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அப்படியே வச்சா கூட அந்த ஸ்திரீ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா நீங்க பாவ வாழ்க்கையில கூட ஓரளவுக்கு அங்க இருக்கிறீங்க. சோ அதுதான் அந்த 500 50. சோ உங்களை காட்டிலும் உங்கள் பார்வையில வந்துட்டு அந்த ஸ்திரீ ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா, அதனால தான் அந்த ஸ்திரீக்கு அவர் 500 வெள்ளிக்காசு அங்க கடன் சொல்றாரு. சோ அப்போ ரெண்டு பேருமே பாவிகள் தான். ஏன்னா ஒருத்தர் முற்றிலும் துணிகரமான வாழ்க்கை, இன்னொருத்தங்க ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நீதிக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதுனால இப்ப ரெண்டு பேருக்குமே அந்த கடன் செலுத்த வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லும் போது அவர் மன்னித்து விடுறார். அப்படி மன்னித்து விடும் பொழுது யார் அதிக நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க பொழுது, அந்த 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கி கொடுக்க முடியாம மன்னிப்பை பெற்றவங்கள் தான் சீமோன் சொல்லும் போது கர்த்தரேசு சரி சொல்றார். பாருங்க, இங்க சீமோன் அந்த ஊமை கேட்டு அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற வரைக்குமே அவருக்கு தெரியல இந்த ஊமையில் இருக்கிற ரெண்டு பேரும் யார் தான், அதுல ஒருத்தர் நானு இன்னொருத்தர் இந்த மகதலேனா மரியால். அந்த அளவுக்கு அவர் கிராஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு அங்க அவருக்கு தெளிவு அங்க இல்ல. ஆனா அவரு இன்ஸ்டன்டேனியஸா பதில் கொடுக்கிறார். யதார்த்தமா ஒரு கேள்வி, ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில யதார்த்தமான ஒரு பதில். ஆனா அந்த பதில தான் அவர் சுட்டி காமிச்சுட்டு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாரு. மிக சரியா நிதானிச்சாய் சீமோனு, சோ நீ தான் அந்த 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவர், ஆனா மகதலேனா மரியால் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்க. அப்படின்னா மகதலேனா மரியால் செய்திட்ட மிகுதியான பாவத்திற்கு கூட அவங்க மனம் வருந்தி தேவன் கிட்ட சேரும் பொழுது தேவன் கிருபையா அவங்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கும் பொழுது, தன் மிகுதியான பாவத்தை தேவன் மன்னித்தார் என்று அந்த ஸ்திரீ உணர்ந்து இப்போ அந்த நன்றிய தேவனுக்கு அங்க இந்த கிரியைகளின் மூலம் அவங்க வெளிப்படுத்துறாங்க. இது நியாயம் தான். ஏன்னா எந்த அளவுக்கு பெரிய கிருபை நாம வாங்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் மீது அன்பும் வைராக்கியமும் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும், வெளிப்படணும். சோ இது இயற்கை. சோ அதுதான் மகதலேனா மரியாள் கிட்ட வெளிப்பட்டுடுது. அதை நீங்க குற்றம் சொல்லாதீங்க. நீங்க இந்த அளவுக்கு செய்யல. பாருங்க பின்னாடி அவர் சொல்லிட்டே வரார். 44 தான் செய்யாத சில விசேஷமான காரியங்களை அந்த ஸ்திரீ சம்பந்தமே இல்லாம அந்த வீட்டுக்குள்ள புகுந்து கர்த்தர் கிட்ட ரொம்ப உரிமையாக அவங்க செய்யற அந்த கிரியைகள் அவர் பார்வைக்கு அங்க வித்தியாசமாப்பட்டிருக்கும் பொழுது அது சரிதான் அப்படிங்கறத அங்க சீமோனுக்கு கர்த்தர் அங்க விளக்குறார். சோ அதிகமான கிருபை மகதலேனா மரியால் ருசி பார்த்துட்டாங்க. சோ அப்போ அந்த அதிகமான கிருபை இப்ப இவங்க அதிகமான அன்பின் மூலம் அதுக்கு நன்றி செலுத்துறாங்க. சோ அதனால்தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் அங்க செய்யறாங்க. நான் வந்தது முதல் கொண்டு என் காலை அவங்க முத்தம் செய்யறாங்க, அந்த பரிமள தைலத்தினால் என்னை அங்க அபிஷேகம் பண்றாங்க. ஆனா நீ செய்யல, நீ வந்ததுல இருந்து இதெல்லாம் செய்யல. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு இல்லை, அந்த அளவுக்கு வைராக்கியம் இல்லை. ஏனென்றால் நீங்க கூட அந்த அளவுக்கு என்ன பண்ணல, கிருபைய அங்க ருசி பார்க்கல அவங்களுடைய பார்வையில். சோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இந்த ஓமை அங்க பேசுறார். அதாவது அந்த சூழ்நிலையில சீமோனுடைய இருதயத்தில் இருந்த சந்தேகங்களை அங்க கிளியர் பண்றதுக்கு இந்த ஓமை பேசுறார். மற்றபடி இதுல நாம் ஆழ்ந்து பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் கூட இங்க கர்த்தர் இயேசுனுடைய அந்த செயல்பாடுகள் இன்னைக்கு நாம் கூட அங்க பிரதிபலிக்க வேண்டிய ஜனங்கள் தான். அதாவது இங்க நாம ஆசீர்வாதமா புரிஞ்சுக்கொள்ற பாயிண்ட் என்னன்னா, சகோதர சகோதரிகளை ஏற்கனவே நாம் நிறைய முறை பார்த்தது தான், அதாவது எப்படிப்பட்ட பாவங்களா இருந்துட்டாலும் சரி, அதுதான் இங்க சொல்றார். 500 வெள்ளிக்காசு பணம், எப்பேற்பட்ட பாவங்கள், குறைகள், பலவீனங்கள் துணிகரமாக இருந்துட்டாலும் அந்த உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ஒரு மனமாற்றம், ஒரு மன வருத்தம் நமக்குள்ள நடந்து தேவன் இடத்துல நாம ஜபத்தின் மூலம் சேர்ந்து அந்த அறிக்கை எட்டும் பொழுது கண்டிப்பா தேவன் மிகப்பெரிய கிருபையில நம் பாவங்கள் எல்லாவற்றையுமே அவர் அங்க மன்னிக்கிறார். இது அடிக்கடி பாருங்க, இது எத்தனை எத்தனை விதத்துல இந்த பாயிண்ட் நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா பைபிள்ல நிறைய முறை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் நினைவு வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏன்னா இந்த மாம்சத்துல நாம் இருக்கிற வரைக்கும் பலவீனர்கள் தான். அந்த மாம்சத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய அநேக போராட்டங்கள்ல நிறைய முறை நம்ம விழுந்து போகக்கூடிய ஜனங்கள் தான். ஆனா ஒருபோதும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த அன்புல யாரும் எந்த ஒரு சந்தேகம், குழப்பம், அவநம்பிக்கை, அவிஸ்வாசம் அல்லது பதட்டம் வந்து நம்ம அங்க பிரிச்சிடக்கூடாது. சோ அது இது நம்ம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான ஒரு கருத்து. சோ கர்த்தர் இயேசு அங்க மகதலேனா மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு தான் அங்க காண்பிச்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய அன்பு அங்க காண்பிச்சிருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஒரு இன்னும் ரீப்ரென்ஸ்ல ஒரு அருமையான பாயிண்ட் என்னன்னா, எப்படிப்பட்ட பாவியா இருந்து அவங்க வந்து இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய அந்த ரியாக்ஷன், அவர் என்ன மாதிரி ஒரு கிரியேட்டா அங்க மகதலேனாட்ட காமிக்கிறாங்கன்னா, அதே அளவுக்கு அன்பு, அதே அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு ஜென்டில்னஸ் தான் அவர்கிட்ட அங்க இருக்குது. சோ இது நம்ம கூட அங்க பின்பற்றணும். நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பலவீனங்கள் நம்ம பார்த்தா பார்க்கும் பொழுது கூட புதிய சிருஷ்டிகள் அந்த சாந்தம், அந்த அமைதி, அந்த தாழ்மை, அந்த அன்பு, இரக்கம், இது இந்த மாதிரி வெளிப்பாடுகள் தான் இருக்கும். அது பேச்சா இருந்தாலும் சரி, முகத்துல நாம் காண்பிக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்புகள் இருந்தாலும் சரி, ஒருத்தரை புண்படுத்துற மாதிரியோ, ஒருத்தரை சங்கடப்படுத்துற மாதிரியோ கூட அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சத்தியம் என்று சொல்லும் பொழுது அதே அந்த டிவைன் குவாலிட்டிஸ் இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள்ல கூட அங்க இருக்கணும். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் தான் தேவன் நமக்கு அங்க வைக்கிறார். ஏன்னா நமக்கே தெரியுது சில சமயங்களில் நாம எப்படி ஒரு செகண்ட்ல டென்ஷன் ஆகும், ஒரு செகண்ட்ல நாம இரிட்டேட் ஆயிடுவோம், உடனே ஒரு மாதிரி ரியாக்ஷன் சொல்றோமா செய்யறோமா இல்லைங்க, எவ்வளவு முறை செய்யறோம் நாம. அதனாலதான் நாம் எப்பயுமே நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசும் பொழுது நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். சோ அவங்க தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பரிசுத்தாவி பெற்றெடுக்கிற பரிசுத்தவான்கள். சோ இந்த தாட் நமக்குள்ள இருக்கும் பொழுது இருக்கணும் சகோதர சகோதரிகளே. கால போக்கில ஒவ்வொரு நாளும் நாம் இந்த இடுக்கமான வாசல்ல உட்பிரவேசிக்கும் பொழுது, சோ இந்த நாம ஒரு டிவைன் ஃபேமிலி, தெய்வீக குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள தந்தை ஒருத்தர், அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் சகோதர சகோதரிகள், இது நாம் உணரும் பொழுது, இதுல பழக்கப்படும் பொழுது தான் இந்த மாதிரி குண லட்சணங்கள் நம்மளுடைய கிரியைகள்ல அங்க வெளிப்படும். அது ரொம்ப முக்கியம். சோ இந்த ரெண்டு பாயிண்ட் நாம் எடுக்கலாம், தேவன் நம்ம மேல வைக்கிற இரக்கம், அன்பு, அதே சமயத்துல கர்த்தர் இயேசுனுடைய செயல்பாடுகள் நாம பின்பற்றக்கூடியவைகளாக அங்க இருக்கு. மற்றபடி இந்த ஊமை ரொம்ப சின்ன ஊமை, அங்க நடந்த சம்பவத்தை நம்ம விளக்குறோம் அவ்வளவுதான். இதே போன்ற இன்னொரு ஊமை நாம பார்க்கலாம், ஆனா அது ரொம்ப முக்கியமான ஊமை. போன வாரம் நம்ம உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருந்தோம், மத்தையு 18 நாம பார்க்கக்கூடிய ஊமை. இது 12 ஊமையா நீங்கள், 13 ஊமையா எழுதி கொள்ளலாம். இதுவும் ஊமை கொஞ்சம் பேர் ஒரே மாதிரி தான் வரும். போன ஊமை என்ன பேர் சொன்னோம், 2 கடனாளிகள் பற்றின உண்மை. இது வந்து 2 கடனாளிகள் பற்றின உண்மை. ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கோங்க, ஸ்லாஷ்னா ஒரு கோடு போட்டு மறுபடியும் எழுதிக்கோங்க. மன்னிக்காத ஊழியக்காரன் பற்றின உண்மை. 2 கடனாளிகள் ஸ்லாஷ் மன்னிக்காத ஊழியக்காரன் பற்றின உண்மை. Parable of two debtors and unforgiving servant. Parable of two debtors slash unforgiving servant. இரண்டு கடனாளிகள் அதே சமயத்துல மன்னிக்காத ஊழியக்காரன் பற்றின உவமை. மத்தையு 18:23-35 வரைக்கும் நாம இப்ப வாசிக்கலாம்.
முன்பாக கொண்டு வந்தார்கள், கடன் தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெற்ற எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அந்த அவனை விடுதலை பண்ணி கடனையும் மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்து 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன்னுடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்ப்பனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடி நான் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்து நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்.
ஆமாம் சகோதர சகோதரிகளே, முன் பார்த்த ஓமையிலையும் 2 கடனாளிகள் 2 பேருமே அங்க மன்னிப்பு பெற்றிருந்தது நாம பார்த்தோம். ஆனா இங்கேயும் பார்க்கிறோம், இங்கேயும் 2 கடனாளிகள் பற்றினா அந்த ஊமை தான், பட் சற்று வித்தியாசமான ஊமை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊமை, சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு, அதாவது இந்த பரம அழைப்புக்குள்ள வரக்கூடிய புதிய சிருஷ்டிகளுக்கு முக்கிய மிக முக்கியமான ஊமை. இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனா இந்த ஊமை புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் இயேசு அங்க சொல்கிறார். புதிய சிருஷ்டிகளை தேவன் என்ன மாதிரி நடத்துறார், அந்த புதிய சிருஷ்டிகள் மற்ற புது சிருஷ்டிகளை எந்த மாதிரி அங்க நடத்தணும். ஸோ இது புதிய சிருஷ்டிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடு, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா தப்பிதங்களை மன்னிக்கிற அந்த விஷயம், ஒரு குணலட்சணம், அந்த மன்னிக்கிற குணம், அது ஒரு தெய்வீக குணம். அது நம்ம ஏற்கனவே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துருக்கிறோம். புதிய பிரதர்ஸ்க்கு தெரியாது, ஆனா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மன்னிப்பு சப்ஜெக்ட்ல இந்த ஊமை தான் நம்ம அங்கே பார்க்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு ஊமை. அப்போ இந்த ஊமையினுடைய முதல் அந்த மேலோட்டமான கருத்து நாம அங்க பார்க்கணும். ஸோ அங்க பார்க்கும் போது கர்த்தர் இயேசு இங்க அந்த ஊமை சொல்றார். ஸோ ஒரு ராஜா தன்னுடைய கணக்கு தன்னுடைய கணக்கை அவரு விசாரிச்சு பார்க்கறதுக்கு முடிவு செய்து அந்த கணக்கு பார்க்க அங்க தொடங்கும் போது தன்கிட்ட கடன் பட்டிருந்த ஒரு 2 கடனாளிகள் இன்னும் ஒரு கடனாளி இன்னும் தன் கடனை திருப்பி கொடுக்காத ஒரு அதை பாக்குற. ஸோ பார்த்துட்டு அவர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறார்னு பாக்குற அந்த உண்மையில 10,000 தாளந்துகள் கடன் பட்டிருக்கிறார். ஸோ 10,000 தாளந்துனா 10,000 தாளந்து அங்க கடன் பட்டிருக்கிறார். ஸோ அப்போ பெரிய அமௌண்ட், அது ரொம்ப பெரிய அமௌண்ட், அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 10,000 தாளந்து வாங்கியிருக்கிறார், ஆனா இன்னொரு அதை ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அப்போ அந்த ராஜா என்ன பண்ணிடுறார், அவரை கூப்பிட்டு என்ன சொல்றார் பாருங்க, அந்த கடன் எந்த அளவுக்கு பெரிய அமௌண்டா இருந்தா அவர் அந்த பதில் சொல்றாரு பாருங்க. நீ என்ன பண்ணுனா என்ன பண்ண சொல்றாரு, அவரை கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளை இட்டான். ஸோ அப்போ அந்த கடன் கண்டிப்பாக ரொம்ப கடன் அடைக்க முடியாத அமௌண்ட்டாக இருக்கும். நியாயமாக என்னன்னா இவர் தன்னுடைய வீடு தன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று கட்டினால் கூட அந்த கடன் வந்து அடைக்க முடியாத கடன். அது அப்படித்தான் அங்கே இருக்கணும், அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கடன் வாங்கிக்கிறார், 10,000 தாழ்ந்து வாங்கியிருக்கிறார், கொடுக்கல. ஸோ அப்போ ராஜா கட்டளை விட்டுட்டார், நீ எல்லாத்தையும் விற்று நீங்கள் செட்டில் பண்ணுங்க, அதுதான். இப்போ இது இந்த ராஜாட்டிருந்த அந்த கட்டளை வந்த உடனே அந்த அந்த ஊழியக்காரன் என்ன பண்றார் பார்க்கும் போது வசனத்தில் நாம அங்க வாசிக்கிறோம். பாருங்க, இது அந்த ஊழியக்காரன் கடனாளிதான், ஆனா இது அவர்கிட்ட பாராட்ட வேண்டிய ஒரு குணலட்சணம். சோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வருது தன் தவறுனால, அவர் ஊழியக்காரன் ஒரு முக்கியமான வேலை செய்யறார், என்னன்னா தாள விழுந்து பணிஞ்சிடுறார், சரண்டர் ஆயிடுறார், அதுதான் விஷயம். சரண்டர் ஆயிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு அவரு, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான், இல்லைங்களா. சோ அப்போ சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர் ஆயிடுறார், அது ரொம்ப முக்கியம். ஸோ கடன் கொடுக்கலங்கிறது வேற, ஆனா கடன் கொடுக்கலங்கிறத உணர்ந்துட்டு அது தப்புன்னு உணர்றார். உணர்ந்துட்டு அதற்கு உடனே அவர் என்னத்தான் செய்யறாருன்னா, தன்னை முழுவதுமாக அங்க ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு நான் கண்டிப்பா தீர்த்துடுறேன் அவர் அங்க சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் அந்த ராஜாவினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சு, அவர் என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் அங்க சொல்றாரு பாருங்க, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை, கடனையும் அவனுக்கு மன்னித்து. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், புரியுதுங்களா பாருங்க. அந்த 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 ஊழியக்காரன் எஜமான் கிட்ட என்னதான் கேட்கிறார், என்னதான் கேட்கிறாராங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு கொஞ்சம் தவணை எனக்கு கொடுங்க, நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறேன், நான் தீர்த்துடுறேன். அவர் டைம் தான் கேட்டார், தவணையை தான் கேட்டார். ஆனா இந்த எஜமான் என்ன பண்ணி, அந்த ராஜா என்ன பண்ணிட்டார் பாருங்க, அருமையா இருக்காங்க. அதாவது அந்த வித்தியாசம் நம்ம பார்க்கணும். அப்பொழுது அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, மனத்திறங்கி அவனை என்ன பண்ணிட்டார், விடுதலை பண்ணி. அப்படின்னா என்ன, ஒருவேளை அவர் கடன் அடைக்காட்டி அவர் என்னவாயிருக்கணும், அடிமையாக போயிருக்கணும். ஆனா அவரை விடுதலை பண்ணி என்ன சொல்றாரு, கடனையும் அவனுக்கு மன்னித்து. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த ராஜாக்கு ரொம்ப தெளிவா தெரியும், இவருடைய ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டினுடைய விலையும் இவர் வாங்கின கடனுக்கு ஒரு ஒரு எந்த வகையிலுமே ஈக்குவல் கிடையாது. அது எல்லாத்தையும் அவர் விற்று கொடுத்தா கூட அது ஒன்றும் சொற்ப விஷயம்தான். அப்ப ராஜா ரொம்ப இறக்கமாயிட்டு அவர் அந்த அந்த சரண்டர் ஆன விதம் பார்க்கிறார். அது மாத்திரம் பார்த்துட்டு ராஜாவிட்ட சொல்றாரு, பரவாயில்ல போ, கடன் கூட என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேணாம். ரொம்ப பெரிய கிருபை அந்த ராஜா அவருக்கு அங்க காண்பிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அந்த ஊழியக்காரன் ஒரு மனிதாபிமான எண்ணத்தோடு இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா நன்றியோட அந்த ராஜாக்கு அந்த நன்றியெல்லாம் சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்வோட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்திருக்கணும். ஏன்னா அவர் பெற்றிருக்கிற அந்த கிருபை அந்த ராஜா கண்ணில் அவருக்கு கிடைச்சிட்ட இறக்கம் அளவிட முடியாத இறக்கம், ரொம்ப பெரிய இறக்கம் அவருக்கு அங்க வந்துச்சு. ஸோ இப்போ இவர் இப்படி வழியில போயிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு சம்பவம் நடக்குது. இவர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறார், அவருடைய உடன் சகோதரன். ஸோ அப்போ அவரு அவரை இவரை பார்க்கிறார், புரியுதுங்களா. தன்னுடைய கடன் மன்னிக்கப்பட்டுச்சு, மன்னிக்கப்பட்டுட்டு சந்தோஷத்துல இவர் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிறார். அப்ப வந்துட்டு இவர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருக்கிறார், அதாவது இவர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறார். அவர் வழியில பாக்குறார், அவர் இவர்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார்னா 100 வெள்ளிப்பணம் வாங்கியிருக்கிறார். ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்ல, 100 வெள்ளிப்பணம் ரொம்ப சாதாரண அமௌண்ட் தான். அப்போ 100 வெள்ளிப்பணம் அங்க வாங்கியிருக்கிறார். அவரை பார்த்த உடனே அவர் செய்யற விஷயம் அங்க நாம பார்க்கிறோம். 28ல இருந்து வாசிங்க. பாருங்க, சோ அந்த ராஜாவுடைய செயல்பாடு நாம கணக்கில் எடுக்கணும், இந்த ஊழியக்காரனுடைய செயல்பாடு அங்க கணக்கில் இருக்கும். ராஜா தன்கிட்ட கடன் பட்டவங்களுடைய கணக்கு அவர் பார்க்கும் போது, ஒருத்தர் கடன் கொடுக்கலன்னு சொன்ன போது என்னத்தான் செய்யறாரு, உடனே தண்டனையெல்லாம் அங்க போடல, நியாயமா அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் அங்க சொல்றார். அப்படி சொல்லும் போது அவர் வந்து தன்னை முழுவதுமா சரண்டர் பண்ணும் போது ராஜா என்ன பண்ணிட்டார், இறக்கப்பட்டுட்டு எல்லா கடனையுமே அவர் கேன்சல் பண்ணி அங்க அனுப்புறார். பட் இவர் என்ன பண்றாரு பாரு, தன்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் வெறும் 100 வெள்ளிப்பணம் தான் வாங்கியிருக்கிறார். அவர் அப்படி வரும்பொழுது பேச்சே இல்லைங்க, இவர் என்னதான் பண்றார், உடனே அவர் கழுத்தை பிடிச்சிடுறார். ரோட்ல தான் நடக்குதாங்க. ஸோ அப்போ உடனே கழுத்தை பிடிச்சி அங்க அவர் கிளியரா இருக்கு பாருங்க, அங்க செய்கு தொண்டையை அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். பாரு நெக்ஸ்ட், எப்படி இந்த ஊழியக்காரன் ராஜா கிட்ட கெஞ்சினாரோ அதே மாதிரி இவர்கிட்ட கடன் வாங்குறவரும் இவர்கிட்ட கெஞ்சினார். வசனம் வாசிச்சோம்னா, பாருங்க, சோ அப்போ இவரு கெஞ்சறார், காலிலேயே விழுந்துட்டார். அவர் செஞ்ச விஷயமே இவரும் செய்யறார், காலிலேயே விழுந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எல்லாமே, அதே ரியாக்ஷன் தான் இவரு செய்யறார். அந்த ராஜா கிட்ட இந்த முதல் ஊழியக்காரன் என்ன மாதிரி நடந்துட்டாரோ அதே விதமா தான் இவர்கிட்ட கடன் வாங்கின ரெண்டாவது ஊழியக்காரன் கூட அங்க உடன் வேலைக்காரர் கூட செய்யறார். ஆனா இவர் மனசு அங்க இறங்கல, அதெல்லாம் உனக்கு கிடையாது. அவர் இப்ப என்ன பண்ணிடுறார், கடன் கொடுத்து தீர்க்க மட்டும் காவல்ல அங்க போட்டுடுறார். ஸோ இது வந்துட்டு வசனத்தில் நம்ம பின் வாசிக்கிறோம். இது அந்த ஊழியக்காரனுடைய உடன் ஊழியக்காரர்கள் பார்த்துட்டு அவங்களுக்கே பொறுக்கல, மனசு வேதனைப்பட்டுட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, ராஜா இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்ககிட்ட 10,000 தாளந்து கடன் வாங்கினவங்களை நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க இல்லையா. அவர் என்ன பண்ணாருன்னா, தன்கிட்ட வெறும் 100 வெள்ளி பணம் வாங்கினவர் கடன் கொடுத்து திருப்பி அடைக்கலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணல அவருக்கு, இவர் தவணை கொடுக்கல, இறக்காம காமிக்கல, எதுவுமே பண்ணல, காவலில் போட்டு அங்கே வச்சுட்டார். இது சொன்ன உடனே ராஜா ரொம்ப கோபம் ஆயிட்டு அந்த ஊழியக்காரனை பிடிச்சிட்டு வர சொல்லி அங்கே அவர் கேட்குற அந்த வார்த்தைகள் என்னன்னா, அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டி கொண்டதினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாம் என்று சொல்லி, அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். சோ ஓமையினுடைய முடிவு கன்க்ளூஷன் கர்த்தரே ஒரு ஹை பாயிண்ட் பேசுறார். என்னதுன்னா, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். சோ அப்போ அந்த ஊழியக்காரன் தன் ஊழியக்காரனுக்கு தன் உடன் வேலையாளுக்கு மன்னிக்கலே என்று சொல்லும் போது ராஜா கோபம் அடைஞ்சிட்டு அந்த ஊழியக்காரனை உபாதிக்கிறவர்கள் இடத்துல அங்க கொடுத்துடுறது நாம் பார்க்கிறோம். சோ இது ரொம்ப முக்கியமான உவமை புதிய சிருஷ்டிகளுக்கு, சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது மன்னிப்பு பற்றி தான் இந்த உவமை அங்க பேசுது. சோ மன்னிக்கிற அந்த குணலட்சணம் தேவனுடைய மிக முக்கியமான ஒரு குணலட்சணமா இருக்கும் பட்சத்துல அது தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல கூட எந்த அளவுக்கு அது பிரதிபலிக்கணும். சோ தேவன் நம்முடைய பாவங்களுக்கு எப்படி அவரு இரக்கம் கிருபை காண்பிக்கிறார், ஆனா நாம் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுடைய சின்ன சின்ன பலவீனங்களுக்கு நாம் என்ன மாதிரி பிரதிபலன் நாம் அங்க காண்பிக்கிறோம். சோ நாம நம்மளுடைய நடத்தை தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கும். சோ நம்ம ஒரு வேளை நம்முடைய குற்றம் நம்முடைய சகோதர சகோதர பலவீனங்களை தாங்காட்டி நமக்கு என்ன நிலை வரும் தான் இங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ உண்மையை மேலோட்டமா பார்க்கும் போது நமக்கு ஒன்னும் அவ்வளவு சீரியஸ்னஸ் தெரியல, பட் ஆழமா பார்க்கும் பொழுது, அதாவது முதல் ஊழியக்காரன் பட்ட கடன், அவர்கிட்ட உடன் வேலைக்காரன் பட்ட கடன், அது ரெண்டையும் நம்ம வேற எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் பெற்ற கிருபை அங்க தெரியும், சரிங்களா. அதாவது பாருங்க, முதல் வேலைக்காரன் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, 10,000 தாளந்து. பிரதர் ரசல் அவருடைய காலத்துல அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார், 10,000 தாளந்து, 10,000 தாளந்துனா எவ்வளவு இருக்கலாம்னா 20 மில்லியன் கொடுக்கிறார். 20 மில்லியன் சொல்லும் போது நம்முடைய கணக்குல எவ்வளவு வருதுன்னா 90 கோடி ரூபாய், 90 கோடி ரூபாய். ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 20 மில்லியன் டாலர்ஸ் பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 90 கோடி ரூபாய் இன்றைய விலையில நம்ம போட்டோம்னா, கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் மேல இருக்கலாம், ஆனா கிட்டத்தட்ட 90 கோடி வரும், 100 கோடியா வைங்களேன், தப்பு இல்லை. சோ இந்த அளவுக்கு அந்த ராஜா கிட்ட ஊழியக்காரன் கடன் பட்டு எடுக்கிறார், அது அவரால் அடைக்க முடியுமா, அவருடைய சொத்து 90 கோடி வருமா, வராது. ஆனா ராஜா என்னத்தான் சொல்லிட்டாரா, சொத்தெல்லாம் என்ன பண்ணிடு, வித்து செட்டில் பண். அப்ப இவர் சரண்டர் ஆகும் போது ராஜா என்ன பண்ணிடுறாரு பாருங்க, சரி வர வரைக்கும் வரட்டும் லாபம்னு கூட என்ன பண்ணிடுங்களா ராஜா, சரி நான் மன்னிச்சு விடுறேன், ஒரு 15 நாள்ல வீடெல்லாம் வித்துட்டு கொடுக்க முடிஞ்சது கொடுத்துட்டு போன்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லைங்க. ஆனா ராஜா அப்படியெல்லாம் சொல்லல, பரவாயில்ல நான் விட்டுடுறேன் நீ போலாம், 90 கோடி கூட நீ என்ன பண்ண வேண்டாம், திருப்பி தர வேண்டாம். அந்த ராஜா என்ன வேணா செஞ்சிருக்கலாம், சோ வீட்டை எழுதி வாங்கிருக்கலாம், அல்லது வாழ்க்கை முழுக்க எனக்கு கடுமையா இருந்து அடைக்க முடிஞ்ச அளவுக்கு கடனை அடையணும்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நியாயமான மெத்தட் தான், இதெல்லாம் ராஜா செஞ்சிருக்கலாம். ராஜா எதுவுமே செய்யல, அவர் செஞ்ச விஷயம் என்னன்னா அதிகபட்ச இறக்கம் காண்பிச்சுட்டார், மன்னிச்சுட்டேன் நீ கடனும் தர வேண்டாம் நீ போ, அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய கிருபை, ஆனா அதை அவர் உணர்ந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷமாயிட்டான் வந்திருக்கிறார், தான் பெற்ற மன்னிப்பு அளவிட முடியாத ஒரு பெரிய மன்னிப்பு. ஆனா இவர்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறார், எவ்வளோ, வெறும் 100 வெள்ளி பணம், அது டாலர்ல போட்டா வெறும் $16 வருது, $16 ரூபாயில 720 ரூபா வருது, நம்ம கணக்கு போட்டோம்னா 720 ரூபானா பாத்துக்கோங்க. இவர் எவ்வளவு பெரிய மன்னிப்பு வாங்கியிருக்கிறாரு, 90 கோடிக்கு மன்னிப்பு வாங்கியிருக்கிறார், ஆனா தன்கிட்ட ஒருத்தர் கடன் எவ்வளவு போட்டுருக்கிறாருன்னா வெறும் 720 ரூபா. ஆனா இவர் இந்த 720 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணிட்டார், அவரை பிடிச்சு கழுத்து நெரிச்சு அவரை காவல்லையே போட்டுட்டார். சோ இது இதுதான் அந்த ரெண்டு பேரு செய்துட்ட அந்த விஷயத்தை அங்க வெளிப்படுத்துற விஷயம். சோ இந்த ராஜா முதல் ஊழியக்காரனுக்கு எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவராய் இருந்துட்டார். அதே சமயத்தில் அந்த ஊழியக்காரன் தன்னுடைய உடன் வேலையாளுக்கு எந்த அளவுக்கு மோசமானவரா அங்க நடந்துட்டார், எந்த அளவுக்கு கடின மனதை அங்க வெளிப்படுத்திட்டார் பாருங்க. அதனால தான் இந்த விஷயம் ராஜா தெரிஞ்சோம்னா ராஜா ரொம்ப கோபம் ஆயிட்டு அவரை பிடிச்சிட்டு வர சொல்லி, ஃப்ரீ விடுதலை செஞ்சு விட்டவரை பிடிச்சிட்டு வர சொல்லி, பொல்லாத ஊழியக்காரன் என்ன காரியம் நீங்க பண்ணிருக்கிறீங்க, நீ பெற்றுக்கொண்ட இரக்கம் கிருபையினுடைய அளவு என்ன யோசிச்சு பார்த்தியா, ஆனா உன்கிட்ட சின்ன அளவுக்கு கடன் பட்டவனுக்கு உன்னால் இரக்கம் காண்பிக்க முடியல, நியாயமான இரக்கம் காமிச்சிருக்கணுமா இல்லையா, அதான் அவர் கேட்கிறார். நீ என்கிட்ட இவ்வளவு பெரிய இரக்கம் வாங்கிட்டு நீங்க அவருக்கே அந்த இரக்கம் நீ காண்பிக்கல, ஆனா அவர் இந்த அளவுக்கு நீ துன்பப்படுத்திருக்கிற சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, உபாதிக்கிறவர்கள் இடத்துல அங்க விட்டுடுறார். அந்த காலத்து வழக்கம் வந்து ஜெயில வந்துட்டு உள்ள போட்டுட்டாங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள சித்திரவதையும் கூட நடக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சில ஆட்கள் கிட்டே விட்டுடுவாங்க, அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த அதுதான் கத்திரியா சிங்க அங்க அவங்க ஒப்பிட்டு காமிக்கிறார். ஸோ உபாதிக்கிறவர்கள் இடத்துல அங்க விட்டு கொடுத்துடுறார். ஸோ இதுதான் இந்த ஊமையினுடைய அந்த மேலோட்டமான அந்த கருத்து சகோதர சகோதரிகளே. இது மன்னிப்பினுடைய முக்கியத்துவம் குறித்த ஒரு ஊமையாக அங்க இருக்கு. ஸோ தேவனுடைய ஜனங்கள் கிட்ட அது எந்த அளவுக்கு அங்க வெளிப்படணும். ஸோ இது ஏன் இந்த ஊமை கத்திரி இயேசு பேசிட்டார்னா, காரணம் வசனம் 21-22 நாம் அங்க வாசிக்கலாம். ஆனா உண்மையிலேயே அந்த முழு அதிகாரம் கூட நம்ம படிக்கலாம். கர்த்தரேசு சில முக்கியமான விஷயங்களினுடைய பற்றி அவர் பேசிட்டு இருக்கிறார், சம்பந்தம் இல்லாத ஆனா கூட முக்கிய முக்கியமான விஷயம். ஸோ சகோதரர்களுக்குள்ள நீங்க எப்படி நீங்க நடந்துக்கணும், அப்புறம் மன்னிப்பு பத்தின ஒரு தேவன் இந்த உலக ஜனங்களுடைய பாவத்தை எந்த அளவுக்கு மன்னிக்கிறார், அந்த காணாமல் போன ஆடு பத்தி பேசுறார் மேல, அப்புறம் அந்த சகோதரன்களுக்குள்ள நீங்க குற்றங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது எவ்வளவு அன்பா எவ்வளவு சாந்தமா நியாயமான முறையில் நீங்க அப்ரோச் பண்ணி அவரை உணர்த்தி மனம் திரும்ப வைக்கணும், இதெல்லாம் முக்கியமான டாக்டரிங்ஸ், அதெல்லாம் பேசிட்டே வரார். அப்ப சீஷர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, உள்வாங்கி கேட்டு இருக்கும் போது பேதுரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்கிறார். அதுதான் காரணமா இருக்கு இந்த ஊமை பேசுறதுக்கான காரணம். வசனம் 21-22 வசனம். சோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி அங்க கேக்குற. சோ பேதுரு இந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அவருக்கு மனசுல என்ன பட்டுடுதுன்னா, கண்டிப்பா அப்போ மன்னித்தல், மன்னிக்கிற குணம் என்பது தேவன் நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு குணம் என்பதை உணர்ந்துட்டான். அவ்வளவுதான், இப்ப உணர்ந்தது மாத்திரம் இல்ல, இந்த மன்னிக்கிற விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு உண்மை காண்பிக்கணும்னு தெரியறதுக்கு விரும்பிட்டான். சோ அந்த ஒரு க்வெஸ்டின் தாங்க கர்த்தர் இயேசு கிட்ட அவர் போட்டார். ஆண்டவரே மன்னிக்கிறது முக்கியம்னு நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுன்னு நான் புரிஞ்சிருக்கிறேன், ஆனா என் சகோதரன் எனக்கு திரும்ப திரும்ப தப்பு செஞ்சா நான் எத்தனை முறை மன்னிக்கணும், மன்னிக்கலாம், ஒருவேளை 7 முறை மன்னிக்கலாமோ. ஏன் 7 அவர் சொல்லிட்டாருனா அவருக்கும் தெரிஞ்சிருக்குது 7 வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன். சோ ஒரு ஆவிக்குரிய வகையில 7 என்று சொல்லும் போது ஒரு பூர்ணம்ங்கிறது பேதுருவே உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் அவரே அந்த லிமிட்டேஷன் அங்க வச்சு பேசுறார், ஒருவேளை 7 முறை நான் மன்னிச்சா நான் அங்க போதுமா. அந்த க்வெஸ்சன் கேட்கும் போது கர்த்தர் இயேசுனுடைய பதில் சஜஷன் கிடையாது, ஒரு ஆலோசனை கிடையாது, அது வந்து பிரதர் ரசூல் சொல்லும் போது அது ஒரு கட்டளை. இது ஒரு கட்டளை என்ன சொல்றாருன்னா, வசனத்துல வாசிக்கிறோம், பாருங்க, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதாவது சொல்லு, ஐ சே அப்படின்னா இங்கிலீஷ்ல அது இட் இஸ் அ கமாண்ட், அது ஒரு ஆர்டர், அது ஒரு கட்டளை. சோ கர்த்தர் இயேசு இந்த மன்னிக்கிற விஷயம் பத்தி பேசும்போது, நாம் நம்முடைய சகோதரருடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிற அளவு பத்தி பேசும் போது அவர் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, அது 7 முறை இல்ல, எவ்வளவு முறை பண்ணணும், 70 முறை. இங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. சோ 70 முறைன்னா எவ்வளவு முறை வருது, 400, அப்புறம் 491 முறை என்ன பண்ணலாம்னு க்வெஸ்சன் வந்துடும் சில சமயங்கள், சரிங்களா, அது வரக்கூடாது. ஏன்னா 490 முறை அப்படிங்கிறது கர்த்தர் இயேசு ஏன் சொல்லிட்டாருன்னா, லிமிட்லெஸ், அளவில்லாம, ஒரு பெரிய நம்பர் எங்கெல்லாம் பைபிள்ல பயன்படுத்துறாங்களோ அது எதுக்கு தான் அர்த்தம்னா, அளவுல அளவு விட முடியாத, அப்ப அதுக்கு தான் ஒரு பெரிய நம்பர் அங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சோ அப்ப இங்க கூட கர்த்தர் இயேசு ஒரு பெரிய எண்ணிக்கை ஏன் சொல்றாருன்னா, அப்படி இல்ல பேதுரு, 7 முறை மாத்திரம் இல்ல, ஒருவேளை உங்கள் சகோதரன் உங்கள்கிட்ட தப்பு செஞ்சு ஒவ்வொரு முறையும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா கூட நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், நீங்க மன்னிச்சு கொண்டே நீங்க இருங்க. அதுக்கு அளவுங்கிறதே அங்க கிடையாது. இது கட்டளையா தான் அங்க சொல்லியிருக்கிறார் புதிய சிருஷ்டிகளுக்கு, அது வந்துட்டு ஆலோசனை அங்க இல்லை. சோ இப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊமை சொல்றார், ஏன் நீங்க இவ்வளவு முறை உங்களுடைய சகோதர சகோதரருடைய பலவீனங்கள் குறைகள் குற்றங்கள் மன்னிக்கணும் அப்படின்னா இந்த ஊமை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம், ஏன்னா இந்த ஊமைக்கு முன்னாடி இந்த வார்த்தை வருது ரொம்ப முக்கியம். பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு மூணு அர்த்தம் இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய வாசஸ்தலம் இந்த பூமி, அதே சமயத்துல தேவனுடைய சபை, இதெல்லாம் மறந்துடக்கூடாது இல்லைங்களா, நினைவு இருக்கும் நினைச்சிட்டு நான் அப்படியே ப்ரொசீட் பண்றேன். சோ அப்போ இது சபை பத்தி பேசுறார். பரலோக ராஜ்யம், இந்த பூமியில கரு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த சபை தேவன் எப்படி பார்க்கிறார் தெரியுமா, இதன்படி தான் பார்க்கிறார் அப்படி சொல்லிட்டு அங்க சொல்றார். சோ இந்த உண்மை ரொம்ப முக்கியமா புதிய சிருஷ்டிகளுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு இது சொல்றார், உங்களுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும். இது தேவன் உங்களுக்குள்ள என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத இந்த உண்மையில் நானே அங்க வெளிப்படுத்துறேன். ஏன்னா பேதர் கூட என்ன கேட்டாருன்னா, என் சகோதரர்களுக்கு நான் எந்த அளவுக்கு நான் மன்னிக்கணும் அப்படி கேட்கும் போது, உங்கள் சகோதரனுக்கு நீங்க எப்படி மன்னிக்கணும்னா இந்த உண்மையின் அடிப்படையில் நீங்க நடந்து கொள்ளுங்க. ஏன்னா தேவன் இப்படித்தான் இப்ப பூமியில இருக்கிற சபையை அவரு கையாள்றார், அதாவது அவரை வந்துட்டு ஹேண்டில் பண்றார், அப்ரோச் பண்றார். எப்படின்னா பாருங்க, இந்த சபை எப்படி இருக்குன்னா இந்த உண்மையில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ராஜா கண்டிப்பா பிதாவாகிய தேவன். சோ அப்ப அவரு கணக்கு பார்க்க தொடங்கும் போது ஒருவர் கடன் பட்டிருக்கிறார், எவ்வளவு பாக்குறோம், 10,000 தாலந்துகள். சோ அந்த ஊழியக்காரன் யார் கிடையாளம்னா, சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப கிளியரா நாம் சொல்லலாம், உலக ஜனம் இல்ல, அதாவது நீதிமான் ஆக்கப்பட்டு தேவன் கிட்ட உடன்படிக்கையில பிரவேசிச்சிருக்கிற ஒரு விசுவாசம். சோ அப்போ கிளியரா யார் கொடுக்கிறது, ஒருவரு புதிய சிருஷ்டிகள், அதாவது இந்த பரம அழைப்புக்குள்ள பங்கு பெற்றிருக்கிற அந்த ஜனங்களுக்கு அது அடையாளம் அந்த ஊழியக்காரன். ஆனா இந்த ஊமையில ஸ்டார்டிங்ல நம்ம இப்படி சொல்றோம், ஆனா அவர் செய்த விஷயம், அவர் என்ன செஞ்சாரு, பெரிய கிருபை வாங்கிட்டார் இல்லைங்களா, பெரிய கிருபை வாங்கிட்டார், அளவிட முடியாத கிருபை இறக்கம் வாங்கிட்டார். சோ வாங்கிட்டு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன விஷயத்து கூட என்ன பண்ணல, மன்னிக்கல. சோ அப்போ இவரை நல்லா படிச்சு பார்க்கும்போது இவர் உண்மையிலே யார் இருக்கு, யார குறிக்கிறாருன்னா பாருங்க, நீதிமானாக்கப்பட்டு உடன்படிக்கை செஞ்சிட்ட ஒருத்தர் தான், ஆனா அப்படி உடன்படிக்கை செஞ்சு சில தவறுகள் செஞ்சு ஒன்னு திரள் கூட்டமாகவோ அல்லது இரண்டாம் மரணத்துக்கோ போறவங்களை இவர் குறிக்கிறார். சோ அவரை கடைசியா நாம பார்த்தோம்னா டெபினட்டா சொல்ல முடியல அது திரள் கூட்டமா அல்லது இரண்டாம் மரணமா, ஆனா ரெண்டுல ஏதோ ஒரு வகுப்பாரு இவர் குறிக்கிறார். கண்டிப்பா இந்த ஒரு குணலட்சணம் இந்த பரமலைப்புல ஒரு நீதிமான் ஆக்கப்பட்டு உடன்படிக்கையில இருக்கிற சகோதரன் செய்தார்னா அவர் சபை ஆக மாட்டாரு, கண்டிப்பா திரள் கூட்டம் தான், அப்படி இல்லாட்டி இரண்டாவது மரணம் தான். சோ அப்போ அதுதான் அந்த அந்த ஊழியக்காரன் அங்க குறிப்பிடுறார். சோ அந்த 10,000 கடன், சோ அதுக்கு முன்னாடி சகோதர சகோதரிகளே நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், ஏன் வந்து இந்த மன்னிக்கிற குணம் பத்தி கர்த்தரே இவ்வளவு ஆழமா அங்க பேசுறார். ஃபர்ஸ்ட் நம்ம அது அங்க நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். சோ அப்போ இந்த அழைப்பு நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கிறோம், வசன வாசிச்சோம்னா அது எப்படிப்பட்ட அழைப்பு, இந்த அழைப்புல எப்படிப்பட்ட ஜனங்கள் வராங்க, அந்த ஜனங்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும், சோ அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில என்னெல்லாம் நாம எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 1:26 சில வசனங்கள் வாசிச்சீங்கன்னா, பரிச்சயமான வசனம் தான். ஆனா நம்ம இது எப்பயுமே நினைவு வைக்கணும், அதாவது இந்த பரம அழைப்புல அழைக்கப்படுகிற ஜனங்கள் பல வகைப்பட்ட ஜனங்கள் தான். ஆனா எல்லாருமே பார்க்கும் போது தேவன் பார்வையில பலவீனம், ஞானத்துல குறைவு, அறிவுல குறைவு, அப்புறம் பாருங்க எந்த எல்லா அதாவது பலவீனமானவங்க அது மாத்திரமில்லை எந்த ஒரு தரம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும் போதே அது அந்த அழைப்பினுடைய அந்த சீக்ரெட் அங்க புரியுது. ஸோ இந்த மாதிரி ஜனங்கள் தான் இந்த அழைப்புல அங்க வருவாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்க கூடுகிற இடத்துல அந்த அளவுக்கு தான் சூழ்நிலைகள் அங்க இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தருடைய பலவீனங்கள் அதிகமா வெளிப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் அங்க இருக்கும். ஸோ சில சமயங்களில் நம்ம பிரதர்ஸ் ட்ரூத் கேட்டு முதல்ல வந்தவொடனே ரொம்ப அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். சத்தியத்தை வைத்துட்டு ஜனங்கள் அங்கே அளவிடும் போது இவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள்னு நினச்சிட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன ஆகிறோம் சபைக்குள்ள அங்கே கால் வைக்கிறோம். ஆனால் வந்து பார்க்கும் பொழுது தான் கிளியராக தெரியும் பெயர் சபை கூட ஓரளவுக்கு டீசென்ட்னு நம்ம சொல்லுவோம், சொல்லிடுக்கிறோமா இல்லைங்க. அவங்க கூட அப்படி இருக்கிறாங்க புதர், ஆனால் இங்கே என்ன புதர் இப்படி? ஏன்னா அங்க வந்துட்டு கல்விமான்கள் ஞானிகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா இங்க அப்படி தேவன் கூப்பிடுறது இல்லை. எல்லா பலவீனமான பாத்திரங்கள் அங்க கூப்பிடும் பொழுது அவங்களுக்குரிய குணலட்சணங்கள் தாங்க வெளிப்படும். இது அருமையான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம நிறைய புனை பேசிடுக்கிறோம். புதிய சிருஷ்டி வளரணும்னா இந்த சூழ்நிலை தான் அங்க அவசியம். அப்போ இதுக்கு மத்தியில நம்மளுடைய மாம்ச சுபாவத்தினுடைய தன்மை கூட நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் அங்க பேசுறோம். என்னன்னே தெரியல, ஆனா சாதாரண ஒரு ஒரு மனுஷனுக்கும் உள்ளுக்குள்ள எப்படி சிஸ்டம் அமைஞ்சிருக்குன்னா அவங்க மனுஷங்க தப்பு செய்யறத பார்த்துட்டா உடனே அதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிற இன்ஸ்டிங்க்ட் மனுஷனுக்குள்ள தேவன் அங்க வச்சிருக்கிறார். அவர் படிச்சவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், அறக்குறையா இருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்ல. நீதிக்கு புறம்பா போயிட்டா அதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா தண்டிக்கப்பட வேணுங்கிறது மனுஷனுக்குள்ள இயல்பாவே இருக்கிற ஒரு குணம். தேவன் அதை அப்படித்தான் வச்சிருக்கிறார். அது மாத்திரமில்ல, இந்த பாவ சுபாவத்தினுடைய அந்த தன்மை என்னன்னா சகோதர விழுந்து போன சுபாவத்தினுடைய தன்மை, மற்றவர்கள் குற்றம் செஞ்சுட்டா கண்டிப்பா அங்க தண்டிக்கணும் அல்லது தண்டிக்கப்படுவதை நாம பார்க்கணுங்கிறது நமக்கு என்ன ஆகுது மனசுக்குள்ள ஒரு அது இங்கிலீஷ்ல கிரேவிங் அப்படின்னா நம்ம மாம்சம் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குது. நம்ம அதெல்லாம் சொல்றோமா இல்லைங்களா? சில சமயங்களில் நாம உலகத்தில் நடக்கிற அக்கிரமெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவோமா இல்லைங்களா? நம்மளே சாகப்படும் இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி முடிவு தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அங்கே அந்த ஜஸ்டிஸ் அங்கே பயன்படுத்துறோம், நீதி பயன்படுத்துறோம். அவன் நீதி என்ன, அந்த மனுஷன் செய்யற விஷயம்னா பேசுற விஷயம்னா இவனுக்கு இப்படி எல்லாம் ஆகணும். நம்மளே எதிர்பார்ப்போம், புது சிருஷ்டிகள் தான் பட் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? இன்னைக்கு நடக்கிற அக்கிரமம் அது ஒரு இயற்கை, அது வந்து இந்த பாவ சுபாவத்தினுடைய அந்த விழுந்து போன சுபாவத்தினுடைய தன்மை. இது இப்படித்தான் அமைஞ்சிடுது. பாருங்க இந்த சுபாவத்தோடு தான் நாம இந்த பலவீனமான கூட்டுக்குள்ள நம்ம அங்க அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது இது இன்னும் அதிகமாக அங்க வெளிப்படும். ஆனா அங்க நம்ம பார்க்கிறோம் உண்மைதான், பிரதர் அசல் அருமையா சொல்றாரு, நீதி தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் தான். தேவன் கூட அங்க நீதியுள்ள தேவன் தான். அவர் கூட தேவனுடைய தப்பிதங்கள் மனுஷனுடைய தப்பிதங்கள் எல்லாவற்றையும் நீதியோடு சீர்தூக்கி பார்த்து தண்டனை எல்லாம் கொடுக்குறார். ஆனா தேவன்கிட்ட நீதி மாத்திரம் இல்ல, அவர்கிட்ட என்ன கூட இருக்கு. அதே சமயத்துல தேவனை எப்படித்தான் அடையாளம் காண்பிக்குதுன்னா வசனங்கள் அவர் அன்பாகவே இருக்கிறான்னு தான் சொல்ல ஒல்லியோ தேவன் நீதியாகவே இருக்கிறார்னு வசனம் அங்க சொல்லல. சோ அந்த பெஸ்ட் குவாலிட்டி தேவனுக்குள்ள எதுதான் ஹைலைட் ஆகுதுன்னா அந்த அன்பு தான் அங்க ஹைலைட் ஆகும். சோ அப்போ உண்மையிலே தேவனுடைய குணலட்சணத்தை நாம பிரதிபலிக்கிறவங்களா இருந்தா நாம என்னத்தான் வெளிப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நம்முடைய குற்றங்களுக்கு நாம நீதி பயன்படுத்தணும். இந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். ஆனா மற்றவங்களுடைய குற்றங்களுக்கு நாம அன்பு பயன்படுத்தணும். சோ இதுதான் அந்த டிவைன் கேரக்டர். சோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த தெய்வீக குணலட்சத்தினுடைய பிரதிபலிப்பு இவ்விதமாகத்தான் இருக்கணும். நாம் நீதி பயன்படுத்தலாம் நம் குற்றங்களுக்கு, அப்பதான் அது நியாயம், அது கரெக்ட். நாம வந்து கரெக்டாக தேவன் பார்வையில். ஆனா மற்றவங்களுடைய குற்றங்கள் பலவீனங்கள் நாம் பார்க்கும் பொழுது நம் நீதி காண்பிப்பதை விட அன்பு காமிக்கிறது தான் தேவன் பார்வையில அது நன்மையா இருக்குது. சோ அப்போ இந்த டிவைன் கேரக்டர் நம்ம அங்க பிரதிபலிக்கணும், தெய்வீக குணலட்சணத்துக்கு நம்ம அங்க வளரும். பட் இயற்கையில பாருங்க அப்படியே உள்டா தான் அங்க ஆகுது. சோ எப்பொழுதுமே நம்ம குற்றங்கள் பலவீனங்களுக்கு நாம என்ன பண்ணிடுவோம், ரொம்ப அன்பா எக்ஸ்கியூஸ் சொல்லி நம்ம அங்க தப்பிச்சுக்குவோம். ஆனா அதே சமயத்துல மற்றவருடைய குற்றங்கள் குறைகள் நம்ம பார்த்துட்டு அங்க சீருவோம், உடனே தண்டனை இதெல்லாம் வர்றது இயற்கை. ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள இந்த சபை அழைக்கப்பட்டு வழி நடத்தப்படும் பொழுது இந்த மன்னிக்கிற குணங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இந்த ஊமையில கர்த்தரே அங்கே பேசுற ரொம்ப முக்கியமா இது சபைக்கு அங்கே பேசுற. ஸோ அப்போ அந்த ராஜா தேவன் அந்த ஊழியக்காரன் நீதிமானாக்கப்பட்டு தேவன்கிட்ட உடன்படிக்கையில செஞ்சுட்டு அவருக்கு பொருத்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த விசுவாசி சோ அப்போ அவர் தேவன்கிட்ட அந்த கடன் பட்டிருக்கிறார் பாருங்க. சோ இது அந்த கடன் வந்து என்ன சொல்லலாம்னா, பிரதர் ரசல் ரெண்டு தாட் கொடுக்குறாரு. அது வந்து நம்ம புதிய சிருஷ்டியா இருக்கும் பட்சத்துல அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நாம் செய்திருக்கிற உடன்படிக்கை அந்த கடன். அது நம்மளால 100% இந்த மாம்சத்துல நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பா நிறைவேற்ற அங்க முடியாது. அதே சமயத்துல உலகத்தின் ஜனமா எடுத்துட்டோம்னா பாருங்க, தேவன் அந்த ஒரு சாபம் கொடுத்துட்டார். அந்த சாபத்தினுடைய விளைவு மனுக்களும் என்னத்தான் சந்திச்சாகணும், இந்த மரணம் தான் சந்த டெத் பெனால்டி. அந்த கடன் தீர்க்க முடியாத கடன் அது. அதான் பாருங்க 90 கோடி பக்கத்துல அது அங்க வருது. எல்லாத்தையும் வித்துட்டா கூடாது, என்ன பண்ண முடியாது, மனுஷனால் அங்க செலுத்த முடியாது, பெரிய கடன். ஆனா தேவன் அங்க அந்த ராஜாங்க அதைய மன்னிச்சு விடுறார். ஆனா மன்னிச்சு விடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஊழியக்காரன் கிட்ட எதிர்பார்க்கிறார். சோ மன்னிக்கிற குணம் முக்கியம் தான், ரொம்ப முக்கியம். ஆனா சிம்பிளா மன்னிச்சிடுங்க தேவன் அங்க சொல்றதே இல்ல. ஏன்னா தேவன் சிம்பிளா மன்னிக்கிறது இல்ல, அதான் விஷயம். பாருங்க அந்த ராஜா தேவன் கிடையாலும் ஊழியக்காரனுக்கு மன்னிக்கிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரன் கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவனே என்னை மன்னிச்சிடுங்க, சரண்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால முடியல, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கட்டிடுறேன். சோ அந்த கம்ப்ளீட் சரண்டர் பார்த்துடுற ராஜா, சரண்டர் பார்த்துட்டு எல்லாம் விட்டுடுறேன் நீ போ. சோ இது தேவன் பாவிகள் இடத்துல கையாளுற முறை, அப்படியே தான் நாம் கூட கையாளணும். கண்டிப்பா நாம மன்னிக்கணும், ரொம்ப முக்கியமா நம் சகோதரருடைய சின்ன சின்ன குற்றங்கள் பலவீனங்களுக்கு உடனே நம் இருதயத்துல மன்னிப்பு வந்து நின்றுணும் ஹார்ட்ல. ஆனா அது வெளிப்படுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அந்த வெளிப்படுறதுக்கு ஏன் தாமதம் ஆகணும் நம்ம பார்க்கிறோம்னா, அவர்கள் அது தப்புன்னு உணர்ந்திருக்கிறாங்களா, உணர்ந்து மன்னிப்புக்காக தேடுறாங்களா, மன்னிப்பு எதிர்பார்க்கிறாங்களா, அதாவது அந்த குற்றத்தை அவங்க உணர்ந்திருக்கிறாங்களா. உணர்ந்துட்டாங்கன்னா அது எப்படியாவது வெளிப்பட்டுடும், சாரி பிரதர் சிஸ்டர் அந்த வார்த்தையே அது வரும். சோ அப்படி அது வரும் பொழுது அது வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் கூட தாமதிக்க வேண்டாம், உடனே மன்னிச்சிடுவோம். ஆனா இந்த தாமதம் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா மன்னிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் அங்கிருக்கு. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி சீர் பொருந்தி மறுபடியும் தேவனுக்கு உகந்தவங்கள நடக்கணும், அதுக்கு வழிவகுக்கிறது தான் மன்னிப்பு. சோ அந்த பர்பஸ் நிறைவேறணும்னா அந்த மன்னிப்பு இந்த வகையில தான் அங்க அருளப்படணுங்கிறது அது தேவனுடைய அந்த முறை. சோ அப்போ அதுதான் நமக்கு, அதே தான் நம்மளும் அங்க பின்பற்ற வேண்டும். சோ அங்க ராஜா அது கிளியரா அங்க செய்யறார், அந்த ஊழியக்காரன் ரொம்ப எக்ஸாக்டா அங்க செய்யறார். ஊழியக்காரன் சரண்டர் பண்ணவனே அவர் அங்க மன்னிக்கிறார். சோ அப்போ அங்க அந்த கடன் அங்க மன்னிக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளம் தான். தேவன் நம்மளுடைய அளவில்லாத பாவங்கள் மன்னிச்சிட்டார் தான். ஆனா எந்த பாவங்கள் இது, அது நம்ம ரொம்ப முக்கியம், இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உண்மை. இங்க நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிற பாவம் வந்து ஆதாமின் மூலம் நாம சுதந்திரிச்சிருக்கிற அந்த ஒரிஜினல் சின் இல்ல. அந்த உண்மையான பாவம்னாவே எதுதான் கூட அடையாளம், இப்போ உலகம் பாவத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பாவம் எந்த பாவத்துக்கு அடையாளமா இருக்கு, எதை குறிக்குது, ஆதாமின் மூலம் வந்துட்டா அந்த பாவம், நம்மளும் அதை தான் மாட்டிட்டு இருக்கிறோம். சோ இந்த பாவத்தை ஒண்ணும் மன்னிக்கல. இது வந்து இங்க மன்னிக்கப்பட்ட பாவம் எதுனா, நம்ம இந்த புது சிருஷ்டி ஆண்டுக்கு அப்புறம் செய்யற துணிகரமான பாவங்கள் அதுதான் இங்க மன்னிக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ராஜா மன்னிக்கிற பாவம் எந்த பாவம், தேவன் மன்னிக்கிறதாக இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாவம் ஆதாமின் மூலம் வந்த பாவம் இல்ல. ஏன்னா ஆதாமின் மூலம் வந்த பாவத்தை தேவன் பாருங்க, அது பரிபூர்ண மனுஷனுடைய பாவமே, அதை வந்துட்டு அபரிபூர்ணமானவங்க கிட்ட அவர் என்ன பண்ண முடியாது, அதற்கு ஒரு இணையான விலை கேட்க அங்க முடியாது, தேவன் கேட்க மாட்டார், அது கேட்கல அவர். அவர் வந்து எதை தான் மன்னிக்கிறார் அப்படின்னா, நம்ம புது சிருஷ்டி ஆண்டுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய அது அந்த புது அந்த புது வாழ்க்கையில வரக்கூடிய பாவங்கள். ஆனா அதுவே பாருங்க ரொம்ப மன்னிக்க முடியாத பாவங்கள், அது தேவன் அங்க என்ன பண்ணிடுறார், அங்க மன்னிச்சிடுறார். சோ அப்போ அந்த பாவங்கள் நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய பாவங்கள், அதாவது என்னன்னா நம்மளும் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம வெளிப்படுத்துற பாவங்கள், சிந்தையில பேச்சுல செய்கையில பார்வையில எண்ணங்கள்ல எல்லாவற்றிலும் ஒரு நாளைக்கு லிஸ்ட் போட்டா அதுவே நிறைய வரும், புது சிருஷ்டிகள் தான் நாம். ஆனா அத்தனையுமே அதை நீங்க ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் செய்யற பாவங்கள், அதே தேவன் எல்லாம் மன்னிச்சிடறார். சோ அப்படி மன்னிச்சிடுறார். இப்போ இவரு கிட்ட போகும்போது இவரு கிட்ட கடன் வாங்கின அந்த உடன் வேலைக்காரன், உடன் வேலைக்காரன் யார் கிடையாலும் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் இவர்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார், ரொம்ப சின்ன காரியம் அப்படின்னா. இது எது கிடையாதுமா இருக்கு, நான் பாருங்க, நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நமக்கு செய்யக்கூடிய அந்த குற்றங்கள் குறைகள் அது தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது எப்படி இருக்காது, ரொம்ப சின்ன விஷயம். ஏன் எப்படி இந்த பாருங்க, அவர்கிட்ட நம்ம வாங்குது பெருசு, ஆனா நம்ம கிட்ட நம்ம பிரதர்ஸ் பட்டெடுக்கிற கடன் சின்ன. இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அது நாம புரிஞ்சுக்கணும். பாருங்க, தேவனுக்குள்ள பாவம் இல்லை, பூரணம். இவர் பார்வையில ஒரு சின்ன பாவம் கூட எப்படி இருக்கும், பெருசு, பெரிய விஷயம். சோ ஒரு நீதியுள்ள தேவன் நம் பாவங்கள் பார்க்கும் போது ரொம்ப விஷயம் அது, அதை அவரே மன்னிச்சிடுறார், அது பெரிய விஷயம். ஏன்னா அவர்கிட்ட என்னவே இல்லை, கொஞ்சம் கூட பாவம் சுத்தமா இல்லவே இல்லை. அப்பேற்பட்டவர் நம்முடைய அவ்வளோ பாவங்கள் அவர் மன்னிச்சிடுறார், பெரிய விஷயம். ஆனா பாருங்க, நம்ம கிட்ட நம்ம சகோதரர்கள் வந்து சில குற்றங்கள் குறைகள் செய்யறாங்கன்னா, இப்ப நாம் நீதிமான்கள் இல்லவே இல்லை, நம்ம கூட யார் தான், அவங்கள் போலவே பாவிகள் தான். பாருங்க, பாவமே இல்லாதவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது எப்படி, பாவிகள் நாமோ இன்னொரு பாவியினுடைய சின்ன பாவத்தை மன்னிக்கிறது எப்படி. சோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசம். சோ நாம அவர்கிட்ட பட்டெடுக்கிற கடன் ரொம்ப பெருசு நீதியுள்ள தேவனுக்கு முன்னால. ஆனா பாவிகளாகி நம்மள்கிட்ட நம்ம போல பாவிகளாகி நம்முடைய சகோதர சகோதரிகள் சேர்ந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, புரியுதுங்களா. பாருங்க, நம்மளே நீதிமான்கள் இல்லை என்று சொல்லும் போது அதே நீதியை நம்ம சகோதர சகோதரிகிட்ட என்ன பண்ண முடியாது, நம்ம எதிர்பார்க்க முடியாது. கமெண்ட்ஸ்ல ஒரு அருமையான பாயிண்ட் சொல்றாரு, நம்மளுடைய குறைவான அறிவு குறைவான ஞானம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லவே முடியாது இந்த பூமியில் இருக்கிற வரை, இந்த குற்றத்தை மாத்திரம் நான் மன்னிக்கவே மாட்டேன். இது சொல்றதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது சொல்லிட்டேன். தயவு செஞ்சு யாரும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பிரதர் ரசூல் நமக்கு சொல்றேன், அந்த ரைட்ஸ் நமக்கு இல்லவே இல்லை, இந்த குற்றத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். சிலர் நம்ம சில சமயங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த ஸ்டாண்ட் எடுப்போம், அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணமுமே இல்லை. எல்லா குற்றங்கள் நம்ம பலவீன நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில் காணப்படுற எல்லா குற்றங்களும் நம்ம என்ன பண்ணலாம், மன்னிக்கிறது தான், அப்படி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நாம முதல்ல பாவி, பெரிய கிருபை பெற்றுடுகிற தேவன் கிட்ட நாம் அப்படிப்பட்டவங்க. அப்போ நாம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு ஒரு உரிமை நமக்கு அங்கே இல்லவே இல்லை. அங்க சொல்றேன், நம்ம எந்த பாவமா இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு தான் நம்ம நமக்கு அனுமதி இருக்குது. அதே மாத்திரம் பாவங்களுக்கு தண்டிக்கிற அனுமதி கூட நமக்கு அங்க இல்ல, தண்டிக்கிற அனுமதி கூட நமக்கு அங்க இல்ல. நமக்கு இருக்குதுன்னா ஒரே அனுமதி தான், அந்த பாவத்தை என்ன பண்ணலாம், நாம மன்னிக்கலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே நமக்கு அங்க இல்ல. சோ அப்போ அந்த சின்ன கடனை வந்துட்டு அவர் மன்னிக்கல அப்படிங்கிறது தான் நமக்குள் காணப்படுகிற அந்த பலவீனங்கள். சோ அப்போ சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில பூரணப்படாத பாவிகளாகவே நாம் எல்லோரும் இருக்கும் பொழுது, பூரண ஞானம் இல்ல, பூரண நீதி இல்ல, நமக்குள்ள அவ்வளோ குறைகள் இருக்கும் போது கண்டிப்பா சின்ன சின்ன பலவீனங்கள் ஏதோ ஒரு வகையில காரணமே இல்லாம சாத்தானுடைய தூண்டுதல்ல கூட எல்லாம் வரும். ஆனா இதையெல்லாம் கூட நம்ம அங்க மன்னிக்கிறதுக்கு மனதில்லாம நாம் சில சமயங்கள்ல அந்த அந்த ஊழியக்காரன் போல் தாங்க நம்ம அங்க நடந்துக்கிறோம். பட் அது வந்து தவறுங்கிறது பின் அந்த ஓமையினுடைய பின்பகுதியிலேயே அங்க சொல்வது பாக்குறோம். சோ அப்போ இந்த விஷயம் ராஜாவுக்கு போகும்போது அவர் கேட்கிற விஷயம் தான், நீ எவ்வளவு பெரிய கிருபை என்கிட்ட வாங்கிட்டு, ஆனா இந்த அளவுக்கு நீ உன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு நீ இறங்க மறுத்துட்டார். சோ இது என்னன்னா, தேவன் இடத்துல நாம பெற்றிடுகிற இரக்கம் கிருபையினுடைய அளவு நாம பார்க்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய குற்றங்கள் பலவீனங்கள் அது ஒரு பொருட்டே அங்க அல்ல, அதை நாம கண்டிப்பா மன்னிக்கணும். அங்க பேதுருக்கிட்ட சொன்னதுபடி பார்க்கும் பொழுது எப்பயெல்லாம் மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கிறாங்களோ அப்ப எல்லாம் மன்னிச்சுட்டே இருக்கணும், அதுதான் நமக்கு அங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம். சோ அந்த மன்னிப்புங்கிற குணலட்சணம் அந்த புதிய சிருஷ்டிகள் கிட்ட அங்க ரொம்ப முக்கியமா தான். சோ அப்படி மன்னிக்கலன்னு அந்த அந்த ஊழியக்காரரே ராஜா வந்து உபாதிக்கிறவர்கள் இடத்துல அங்க போடுறார். சோ இது வந்துட்டு எது அடையாளமா இருக்கும்னா, பாருங்க, நீ கடன் தீர்க்கிற வரைக்கும் அந்த உபாதிக்கிறவர்கிட்ட அங்க போகிறார். சோ ஒரு வகையில அந்த கடன் நம்ம செஞ்சுட்டு அந்த உடன்படிக்கை அதை நிறைவேற்றி தீர்ற அளவுக்கு இந்த பலவீனமான ஊழியக்காரன் அவர் அந்த உபாதிக்கிறவர்கிட்ட கொடுக்கிறாரு. இது எது அடையாளம்னா, வரப்போற மகா உபத்திரவத்துல அந்த திரள் கூட்டத்தை தேவன் அங்க அனுமதிச்சிடுறார். அனுமதிச்சு அவர்கள் வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல 14 வசனம், ஆமா, தோய்த்து வெளுக்கிற வரைக்குமே அங்க அனுமதிக்கிறார். சோ இது வந்து அந்த உபாதிக்கிறவர்கள் அது எது அடையாளம்னா, அது அந்த மகா உபத்திரவத்திற்கு அடையாளம். அல்லது தேவன் நம்முடைய இந்த வாழ்க்கையிலே என்ன பண்ணிடுறாருன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஒழுக்கம் வருவதற்கு, அதாவது தேவ ஒழுக்கம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு, நம்மை சீர்படுத்துவதற்கு தேவன் அனுமதிக்கிற சில உபத்திரவங்கள். அதுல நம்பர் ஒன் வருது ஃபினான்சியல் கிரைசிஸ், பொருளாதாரத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை ஏதாவது ஒரு வகையில ஒடுக்குவது, அதுல நிறைய கஷ்டங்கள் அல்லது நிறைய இழப்புகள், அது குறிக்குது தேவன் நம்மை சீர்படுத்துறார் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை. ரொம்ப முக்கியமா இந்த பாயிண்ட்ல அது வெளிப்படுது. அல்லது நம்முடைய சரீரத்துல அந்த உபாதைகள், ஏதாவது நோய்கள், கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு தேவனுடைய அந்த சீர்ப பொருந்த பண்ணுகிறதுக்கான அந்த காரியங்கள். சோ இந்த மாதிரி அந்த அந்த அனுபவிகள் கூட தேவன் கொடுக்கிறாரு. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்மளுடைய அந்த மாம்சம் வந்து அங்க சுத்திகரிக்கப்படுவதற்கு. சகோதர சகோதரிகளே, சோ அப்போ சொல்லிட்டு அவர் கடைசியா சொல்றார் அந்த ஹைலைட்டான வசனம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய். சோ இது கூட முக்கியம். சோ நம்ம மன்னிப்போம் மற்றவங்க பார்வைக்கு நம்முடைய வாயின் வார்த்தையில. சில சமயங்கள்ல இதெல்லாம் சொல்லிட்டா கூட மனதளவில் என்ன இருக்கும் நமக்கு அந்த கசப்புகள். ஸோ அது மன்னிப்பு இல்லை. ஸோ அதுதான் தேவன் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஸோ அந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்கணும்னா, லிப் சர்வீஸ் இல்லை. ஸோ அந்த வெறும் உதட்டளவில் இல்லை, அது எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருக்கணும்னா மனப்பூர்வமாய் மன்னிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி இல்லாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஸோ இது கூட ஒரு பெரிய கட்டளை தான். ஸோ பிதா உங்களுக்கு மன்னிப்பார், பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள நீங்க மன்னிக்கணும். அதுதான் பரமண்டல ஜபங்கள்ல கூட அங்க சொல்ற, நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிய குற்றங்கள் மன்னிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுங்க. சோ நம்ம கிட்டே அதுதான் ஜபம் பண்ண சொல்லியிருக்கிறார். சோ அவரு கூட அதுதான் அங்க ஃபாலோ பண்றார். சோ இது ரொம்ப அருமையான ஒரு உண்மை. இது சபை நினைவில் வைக்க வேண்டிய உண்மை, சபைக்காக மாத்திரமே அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. என்ன விஷயம்னா, இந்த அழைப்புல பலவீனமான சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நாம் அழைக்கப்பட்டு நாமளும் பலவீனர்களா இருக்கும் போது தேவன் கிட்ட நாம பெற்றெடுக்கிற கிருபை இரக்கத்தை உணர்ந்து நம்முடைய சகோதர சகோதரிய குற்றம் குறைகள் அங்க மன்னிக்கிற பக்குவம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பதற்காக அங்க சொல்லிடுகிறார். சோ இதுக்கு லிமிட் இல்ல இந்த மன்னிப்புக்கு. அதுதான் பேதுரு கிட்ட அங்க கர்த்தர் இயேசு சொல்றார், 70 முறை நீங்க அங்க மன்னிக்கணும். ஆனா அந்த மன்னிக்கிறதுக்கு பார்க்கும் போது அங்க ஒரு கண்டிஷன் சொல்றார், அதற்கு முன் பாவம் செய்தவர்கிட்ட அந்த மனம் மாறுதல் பார்க்கறது கூட ஞானம். அது நம்ம அந்த மாதிரி ஒரு கிரியை பார்த்துட்டு உடனே அதை பார்த்த உடனே மன்னிக்கிறது தேவன் எதிர்பார்க்கிற விஷயம். ஸோ இதுதான் இந்த உண்மையினுடைய அர்த்தம் சகோதர சகோதரிகளே. ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு உண்மையுமே ரெண்டு கடனாளிகள் பற்றி பேசுற விஷயம். ஸோ இதோடு நாம் இன்னைக்கு முடிக்கலாம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது வேறு சில உண்மைகள், அடுத்த வாரம் நம்ம நல்ல சுமாரின் உண்மை நாம பார்க்கலாம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. வச்சா தெரியும்
வச்சா தெரியும்